நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது. உண்மையா பார்த்தா ரெண்டு கேள்விகள் சேர்த்தே பதில் சொல்லலாம். பகவான் பல அவதாரங்களை செய்கிறார். யுகந்தோறும் அந்த அவதாரங்கள் திரும்ப திரும்ப வரும் என்பதை பற்றி கூறியிருக்கிறேன், கேட்டிருப்பீர்கள். இப்ப ராமாவதாரம் திரும்ப திரும்ப வரும்னால் கண்டிப்பா ராவணன் வேணும், கும்பகர்ணன் வேணும், இந்திரஜித் வேணும். அதுக்கு ஒரு ஜீவாத்மா தான் ராவணனாக கும்பகர்ணனா இருந்திருப்பார். யாரோ தீய நடவடிக்கை கொண்ட ஜீவாத்மா, பாபாத்மா. சரி, இப்ப அந்த யுகத்தில் ராமாவதாரம் முடிந்து விட்டது. அந்த சதுர்யுகத்தினுடைய த்ரேதா யுகத்தில் அடுத்த சதுர்யுகம் சுழற்சி வருகிறது. அதுல த்ரேதாயுகம் வரும், ராமாவதாரம் வரும். அப்ப அதே ஜீவாத்மா மறுபடியும் ராவணனா பிறப்பாரா, அதே ஜீவாத்மா கும்பகர்ணனா பிறப்பாரான்னு கேள்வி. நன்னா யோசிச்சிருக்கா பாருங்க. அதே ஜீவாத்மா பிறப்பார்னு ஒத்துக்கிறோம்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஜீவாத்மா என்னைக்குமே முக்தி அடையவே போறதில்லை, நல்லவன் ஆகவே போறதில்லைன்னு ஆயிடும் இல்லையா? ஏன்னா யுகந்தோறும் திரும்ப திரும்ப அவதாரம் வரணும், அதே பெருமாள் தான் வரணும். அவருக்கு ஒத்துருப்ப பதிலா நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப ராவண கும்பகர்களும் அதே ஜீவாத்மாக்கள் வரணும்னால் அப்ப எப்போதுமே இந்த ஜீவாத்மாக்கள்லாம் மோட்சத்துக்கு போவே மாட்டார்கள். அது நியாயமே இல்லையே. அப்ப ஆழ்வார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று என்னைக்கா இருந்தாலும் ஒத்த மோட்சம் போய்தான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ராவணனா இருக்கிற ஜீவாத்மாவும் ஒரு நாள் திருந்தித்தான் ஆகணும். அடுத்து என்ன பிறவி எடுப்பாரோ, அது 10 பிறவியோ 100 பிறவிகளோ கழிச்சு அவன் மோட்சம் போகணும். அப்ப போயிட்டா வேற ஒரு ஜீவாத்மா தானே ராவணனா வந்தாகணும், கும்பகர்ணனா இருக்கணும். இன்னொன்னு, பகவான் கண்டிப்பா திரும்ப பிறப்பார், ராமாவதாரம் திரும்ப வரும். ஆனால் அதுல கண்டிப்பா மேல மாறுதல்களும் இருக்கலாம். ஏதோ தீயவர்கள் இருப்பார், பரித்ராணாய சாது நாம் வினாசாயச்ச துஷ்கிருத்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுதான் அவதாரத்துக்கு பிரயோஜனம். அந்த பிரயோஜனங்கள் நடந்துவிடும். அது கும்பகர்ண நாட்டமே இருக்க போறாரா, அவர் தூங்கிட்டு இருக்கிறவரா இருப்பாரா, ராவணனை போல இருப்பாரா, அவர் குபேரனை ஜெயிச்சவரா இருப்பாரா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மாறக்கூட செய்யலாம். ஆனா பொதுவா புரிஞ்சுக்க வேண்டியது, அதே ஜீவாத்மா தான் இருக்கணும்னு இல்லை, அந்த தீயது குணங்கள் கொண்ட ஏதோ ஒரு ஜீவன் அர்த்தம். அந்த ஜீவன் வேற ஒரு ஜீவனா இருப்பார், ஆனா தீய குணங்கள்ங்கிறது ஒண்ணுதானே. ராவண நாட்டம் பிஹேவியர் எத்தனையோ பேருக்கு இருக்கலாமே, ஹிரண்யகசிபு போல பலரும் இருக்கலாம். அப்ப அதுல யாரோ ஒருத்தர் பெருமானை எதிர்த்து அதுக்கப்புறம் அவர் அழிக்கப்படுகிறார். உலகம் சம்சாரமும் அனாதி, அதுக்கு அந்தமும் இல்லை. மாறி மாறி சம்சாரத்தை படைச்சின்றேதான் இருக்க போறார், லீலா விபூதி இருக்கும். ஆகவே அது இருக்கணும்னு சொன்னாலே பல தீயவர்கள் இருக்கத்தான் போறார்கள், பல நல்லவர்கள் இருக்கத்தான் போறார். அப்படித்தான் அதுக்கு நாம பதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இதே சமயத்துல இன்னொரு கேள்வியும் வந்தது. நாம புறப்பட்டு போயிருக்கிற நம்ம பித்திருக்களுக்காக சிராதம் பண்ணிடுறோம், அவரவர்கள் தங்கள் தங்கள் கர்மத்தின்படிதான் முக்தி அடைவார்கள், ஆனா சிராதம் பண்றது நமக்கு சாஸ்திரம் விதிச்சிருக்குங்கிறதுக்காக பண்றோம் என்று சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கீர்கள். இப்ப கேள்வி என்னன்னா, அப்ப அவனவன் கர்மம் தான் அவனவனை பாதிக்கணும்னு சொல்லச்சே, நான் சாதம் பண்ணாட்டாலோ பண்ணினாலோ என்ன பாதிக்கட்டும்? வாஸ்தவம் நான் பண்ணேன்னா நல்லவனா இருக்கலாம், இல்ல பாபமா இருக்க போறது. அப்ப என் சந்ததியினரை பாதிக்க கூடாது இல்லையோ? இப்ப ஒருத்தர் சாதம் பண்றதோ பண்ணாது இருக்கிறதுனாலயோ வரப்போற சந்ததியினருக்கு அதனால லாபமோ நஷ்டமோ உண்டா? சில வேத வாக்கியங்களை பார்த்தால் உண்டுன்னு தான் தெரியுது. இப்ப பொதுவான சட்டம் கண்டிப்பா ஒருத்தருடைய கர்மம் இன்னொருத்தர பாதிக்காது. ஆனால் இந்த மாதிரி தர்மத்தை செய்ய வேண்டியது, கர்மம் செய்ய வேண்டியது, இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா அது பாதிக்கும்னு சாஸ்திர வாக்கியங்கள் இருக்கு. இப்ப ஒருத்தனுடைய குலத்தில் ஆறான ஒரு பிரம்மஞானி பிறந்துட்டான்னு வச்சுங்க, உடனே அவனுடைய மூதாதையர்கள் யாரெல்லாம் ஏற்கனவே கிளம்பி போய் பித்ருலோகத்தில் இருக்காளோ அவர்கள் எல்லாம் நம்முடைய சந்ததியில ஒரு பிரம்மஞானி பிறந்திருக்கான், அதனாலே முற்பட்டவர்களுக்கெல்லாம் கூட முக்தி கிடைக்கும்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாளாம், ஆனந்தப்படுவாளாம். அவர்கள் அங்கு கூத்தாடுவார்கள், தீர்த்தமாடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் நல்லவனா பிறந்தால் அவனுக்கு முற்பட்டவன கூட அதனுடைய எஃபெக்ட் இருந்து அவனை கூட மோட்சத்துக்கு அனுப்பிச்சு வைக்கும்னால் அப்ப கண்டிப்பா பிற்பட்டவனுக்கு இருக்குமே. நான் இப்ப சொன்னது நல்லதுல சொன்னேன், நல்லவனா ஒருத்தன் பிறந்துட்டால் அப்ப முற்பட்டவன் பிற்பட்டவன் எல்லாருக்கும் நன்மை ஏற்படுறது. அப்ப ஒருத்தனுடைய கர்மம் ஒருத்தன் பண்றது இன்னொருத்தனுக்கு நல்லது பண்றது தெரியறதோ இல்லையோ, அதே மாதிரி ஒருத்தன் பண்ற தீயதும் அது பாதிச்சு தானே தீரணும். எப்ப நல்லதனுடைய எஃபெக்ட் கிடைக்கிறதோ, இப்ப நம்முடைய தாப்பனார் சொத்து வச்சிருந்தாலும் கிடைக்கும், கடன் வச்சிருந்தாலும் கிடைக்குமே, ரெண்டுமே டெபிட் கிரெடிட் ரெண்டும் நமக்கு தானே. அவருடைய அசட்டா இருக்கட்டும் லைபிலிட்டியா இருக்கட்டும், யாரு லீகல் ஹேர் வாரிசு, அந்த வாரிசுக்கு தானே கிடைக்க போறது. ஆகவே இந்த கர்மங்களின் விஷயத்தில் கண்டிப்பா மேற்கொண்டு வருபவர்களை அது பாதிக்கிறது. ஆனா பொதுவா கர்மங்கள்னால் நாம என்ன பண்றோமோ அது மத்த பேரை பாதிக்காது, நம்ம கர்மம் தான் நம்மை பாதிக்கும். நாம் நம்முடைய கர்மத்தின்படிதான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ பித்ருலோகத்துக்கோ சாந்திரலோகத்துக்கோ மோட்சத்துக்கோ, கர்மத்தை தொலைச்சிட்டோம்னா மோட்சத்துக்கோ இப்படித்தான் செல்ல போகிறோம். நல்லது, இந்த ரெண்டு கேள்விக்கும் பதிலை நினைவில் கொள்க.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.